ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் குறித்த நிகழ்ச்சி.
பூர்வீக மக்களை ஆஸ்திரேலிய அரசியல் சட்டத்தில் உள்வாங்க வேண்டுமென்ற குரல் வலுப்பெறுவதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். 2012 ஆண்டு ஜனவரியில் பிரதமர் தேர்வு செய்த நிபுணர்கள் குழு ஆஸ்திரேலிய அரசியல் சட்டத்தில் பூர்வீக மக்களை எப்படி உள்வாங்குவது என்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த நிபுணர்கள் குழு 2011 ஆண்டில் நிறுவப்படுவதற்கு 30 வருடங்கள் முன்னராகவே ஆரம்பித்து தொடர்ந்தும் எழுந்த குரல்கள் எதற்கும் அசையாத ஆஸ்திரேலிய அரசு 2009 ஆண்டு ஜூலியா கிலார்ட் பிரதமராக இருந்தபோது பெரும்பான்மையான ஆசனங்களை கொண்டிராதபடியால் சில சுயாதீன உறுப்பினர்களும் கிரீன்ஸ் கட்சியும் கொடுத்த அழுத்தம் காரணத்தினால் அரசியல் சட்டத்தில் மாற்றம் தேவையா என்று ஆராய்ந்தது. நிபுணர்கள் குழு பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், சட்ட வல்லுநர்கள், பூர்வீக மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் கல்விமான்கள் என்று பல்வேறு தளங்களிலிருந்து பலரை உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த நிபுணர்கள் குழு பின்வரும் மாற்றங்களை முன்மொழிந்தது. இன அடிப்படையில் ஒருவர் வாக்களிக்க மறுக்கப்படலாம் என்ற பகுதி 25 நீக்கப்பட வேண்டும். ஒரு இனத்தை பாகுபடுத்தும் வகையில் சட்டங்கள் இயற்றப்படலாம் என்ற பகுதி 51(26) பிரிவு நீக்கப்பட வேண்டும். பூர்வீக மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் பயனடைவதற்கான சட்டங்களை இயற்ற ஆஸ்திரேலிய அரசுக்கு திறன் வழங்கும் புதிய பிரிவு 51(a) சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அரசு இன பாகுபாடு செய்வதற்கு தடை செய்யும் ஒரு புதிய பிரிவு 116(a) சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆங்கிலத்தை தேசிய மொழியாக உறுதி செய்தாலும் பூர்வீக மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களின் மொழிகள் இந்த நாட்டின் முதல் தாய்மொழிகள் என்று அங்கீகரித்து ஒரு புதிய பிரிவு 127(a) சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். சுமார் 35 வருடங்களாகவே இந்த மாற்றங்கள் தேவை என்ற குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. தற்போதைய பிரதமர் டோனி அபட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் இருவரிடமிருந்தும் இதற்கு ஆதரவு இருக்கிறது. 2012 நிபுணர்கள் குழுவின் அறிக்கையை ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவும் பரிசீலித்து தன் பரிந்துரைகளை செய்துள்ளது. ஆஸ்திரேலிய சமூகத்தினருடன் இதுகுறித்து கலந்துரையாடப்பட வேண்டுமென்று பரவலான நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது. இதனை வாக்காளரிடம் எப்படி எடுத்துச் செல்வது என்பது குறித்து அரசு ஒரு திடமான முடிவுக்கு இன்னமும் வரவில்லை. அதேவேளை மேலும் பல கலந்துரையாடல்கள் இதுகுறித்து நடத்தப்பட வேண்டுமென்ற கருத்து சில அரசியல் முனைகளிலிருந்து கிளம்பியிருக்கிறது. அரசு முன்வைக்கவுள்ள மாதிரியின் வடிவை தீர்மானிக்கும் குழுக்களில் பூர்வீக மக்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள வேண்டுமென்ற பரிந்துரைகளும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த குழுக்கள் நாடளாவிய வகையில் மக்கள் கருத்தை கேட்க வேண்டுமென்றும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்காக மக்கள் கருத்தெடுப்பு நடத்தப்படுமென்றால் அது எப்போது நடக்குமென்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை. 1967 ஆண்டு மே மாதம் நடந்த மக்கள் கருத்துக்கணிப்பில் பூர்வீக மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டது. அந்த கருத்துக்கணிப்பில் அதிகப்படியான மக்களின் ஆதரவு இருந்தமையால் அது நடந்து 50வது வருட நிறைவில் இந்த கருத்துக்கணிப்பு நடக்க வேண்டுமென்ற ஒரு கருத்து நிலவுகிறது. 2016 ஆண்டு தேர்தல் நடக்கும் போதே இந்த கருத்துக்கணிப்பும் நடத்தப்பட வேண்டுமென்று இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. எதற்கும் கருத்துக்கணிப்பு நடப்பதற்கு முன்பு அது குறித்து பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் சட்ட மாற்றத்திற்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா என்றால் இதுகுறித்து நடத்தப்பட்ட மாதிரி கருத்துக்கணிப்புகளில் பாரிய ஆதரவு மக்களிடமிருந்து கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஆதரவு மேலோட்டமாகத்தான் இருக்கிறது என்றும் அரசியல் சட்டமாற்றம் எப்படி எழுதப்படுகிறது, அதனை ஊடகங்களும் மற்றவர்களும் மக்களிடம் எப்படி எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான நிலைமை தங்கியிருக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள். இதற்கு எதிர்ப்பலைகளும் உண்டு. லிபரல் செனட்டர் கோரி பெனாடி மற்றும் லிபரல் டெமோக்ராட் செனட்டர் டேவிட் லியோன்ஹெம் ஆகிய இருவரும் அரசியல் சட்ட மாற்றத்திற்கான கருத்துக்கணிப்பை வெளிப்படையாகவே எதிர்க்கிறார்கள். பெயரளவில் மாற்றத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்க்க சிலரும், மாற்றங்கள் அதிக சலுகைகளை பூர்வீக மக்களுக்கு வழங்கும் என்று நினைப்பவர்கள் சிலரும் இதனை எதிர்க்கக்கூடும். ஆனால் இந்த அரசியல் சட்டமாற்றம் ஆஸ்திரேலியர்களுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான இணக்கப்பாட்டை வலுவடையச் செய்யும் என்பது எல்லோரது நம்பிக்கையும்தான். நிபுணர்கள் குழுவிலிருந்த பேராசிரியர் மேகன் டேவிஸ் இப்படி சொல்கிறார்.
The Australian Constitution that was enacted in 1901, it expressly excluded Aboriginal people from the powers of the federal parliament. So one of the significant aspects of the 1967 referendum was that it gave the federal parliament powers to make laws for Aboriginal people. Part of the reason that Aboriginal people were expressly excluded from the powers of the federal parliament in 1901 was that they were thought to be a dying race. So what it is a joint commitment by all Australians to racial equality. And to that extent, I think it will contribute to reconciliation in Australia.
அடுத்த வாரம் ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களின் நிலையுடன் வேறு நாட்டில் உள்ள பூர்வீக மக்களின் நிலையை ஒப்பிட்டு பார்க்கலாம்.
நிகழ்ச்சி ஆக்கம் குலசேகரம் சஞ்சயன்.